இயேசு கற்பித்த எல்லாம் என்கிற நமது தியானத்தை இன்று நாம் தொடர்ந்து மத்தேயு 21வது அதிகாரத்தை பார்க்கிறோம். கடந்த பாகத்தில் தேவாலயத்தை சுத்தம் செய்வது குறித்து நாம் பார்த்தோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து 12 வசனம், ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். நாம் இயேசுவை முற்றிலும் ஒரு சம நிலையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். கிருபை மட்டுமல்ல, சத்தியம் மட்டுமல்ல, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் ஒரு குஷ்டரோகியிடமும் விவாகரத்தான சமாரிய விபச்சார ஸ்திரீயினிடத்திலும் எப்படி இரக்கத்துடன் பேச வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதே வேளையில் பரிசேயர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்றும், தேவாலயத்திலே மதத்தின் பெயரால் பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த ஜனங்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போடவும் அறிந்திருந்தார். கிறிஸ்துவின் சாயல் என்னும் சொற்பதத்தை அடிக்கடி நாம் உபயோகப்படுத்தும் போது இதுபோல ஒரு சமநிலையான புரிந்து கொள்ளுதலை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உடையவனாக இருக்க வேண்டும். அவர் உருக்கமாய் பாவிகளிடத்தில் பேசுவதும் தமது கருமேட்டி குஷ்டரோகிகளை அரவணைப்பதும் தான் கிறிஸ்துவின் சாயல் என்பதாய் நாம் சிந்திப்போம். இப்படித்தான் 99.99% கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். ஒரு நபர் ஒரு வகை ஜனக்கூட்டத்தை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயலுடையவர் என்று சொல்ல மாட்டீர்கள். மற்றும் மேசைகளை கவிழ்த்து போட்டு ஜனங்களை பார்த்து தேவாலயத்தை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லுகிறவரையும் கிறிஸ்துவின் சாயலுடையவர் என்று சொல்ல மாட்டீர்கள். இங்கேதான் சாத்தான் கிறிஸ்துவை போல் என்றால் என்ன என்கிற உண்மையான அர்த்தத்தை அநேக கிறிஸ்தவர்களின் சிந்தைக்கு மறைத்து வைத்திருக்கிறான். முடிவின் இதில் விளைவாக பரிசுத்தம் என்று வரும்பொழுது அநேக கிறிஸ்தவ சபைகள் பரிதாபமான நிலையில் உள்ளது. அதற்கு சுத்திகரிப்பு அவசியம், ஆனால் அதை சுத்திகரிப்பதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் தன்மை என்கிற காரியத்தில் எல்லோருமே இப்படிப்பட்ட தவறான அர்த்தத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். பிரசங்கிக்கிறவர்களும் கூட இப்படி இரக்கமாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் பிரசங்கிக்கிறார்கள். அது சரிதான், ஆனால் இது கிறிஸ்துவை போல் என்கிற காரியத்தில் இது மற்றொரு கோணம் மட்டும்தான். சரீரத்தில் இருக்கிற சிலராவது இதை நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் சிலராவது இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட பிரசங்கிகள் சபையில் குறைவாக இருப்பது பரிதாபகரமானது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள்தான் இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஜனங்களை பணத்திற்காக கசக்கி எடுக்கும் இந்த பண ஆசை உள்ள போதகர்களை வெளியே விரட்ட வேண்டும். விசேஷமாக அநேக கிறிஸ்தவ தொலைக்காட்சி பிரசங்கிகள் மீண்டும் மீண்டுமாக ஜனங்களிடம் பணம் கேட்டு ஏழை ஜனங்களிடம் பணம் பெற்று தாங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நாட்களில் பணம் பரிவர்த்தனை செய்கிறவர்களுக்கு இணையானவர்கள் இவர்களே. இப்படி கடவுள் பெயரால் பணம் சம்பாதித்த அவர்களை தனது ஊழியத்தின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் என இரண்டு முறை தேவாலயத்தை விட்டு வெளியே போங்கள் என்று விரட்டி அடித்தார். இன்றும் அப்படித்தான் செய்வார். தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அப்படி செய்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைத்தால் அதை நிறைவேற்றுங்கள். மனிதர்கள் உங்களை குறித்து என்ன சிந்திப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள். அவரிடத்தில் இயேசு சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். உண்மையில் அப்படித்தான் மாறிவிட்டது. சபை கள்ளர்களின் குகையாகிவிட்டது. அவர்களுடைய போதகர்கள் திருடர்களே, ஏனெனில் அவர்களில் அநேகர் ஏழை ஜனங்களிடமிருந்துதான் பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அநேக பிரசங்கிகள் தங்களுடைய பையை பணத்தால் நிரப்புவதற்கு தங்களுடைய அநாதை இல்லத்தை குறித்தும் வேதாகம பள்ளியை குறித்தும் அநேக அறிக்கைகள் அனுப்புகிறார்கள். இந்தியாவிலிருந்து மேற்கத்திய தேசங்களுக்கு அறிக்கை அனுப்புகிறார்கள். அவற்றில் சிலவற்றில் காகிதத்தில் மட்டும்தான் உண்மை இருக்கும். இப்படித்தான் எளிமையான ஏமாளி மேற்கிருத்தியர்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நான் இப்படி பிரசங்கிப்பது ஜனங்களை தாக்கி பேசுவது போல இருக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவின் தன்மை என்றால் என்னவென்று அவர்கள் பார்த்ததில்லை. தேவனுடைய சபையை சுத்திகரிப்பதில் நாம் இங்கே கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். அதே வேளையில் இங்கே சமநிலையை பாருங்கள். இது முடிந்துவிடும். அநேக குருடர்களும் சப்பாளிகளும் அவரிடம் தேவாலயத்திற்குள் வந்தார்கள். அவர் மிகவும் மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினார். தனக்கு முன்பதாக யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இயேசுவால் உடனடியாக ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற முடிந்தது. நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். சபையிலே ஆவிக்குரிய குருடர்களும் சப்பாணிகளும் உள்ளே வரும்போது கள்ளர்களை விரட்டி அடிப்பதற்கு கடினமான வார்த்தைகளை நாம் உபயோகிப்பது போல நாம் இரக்கமும் மனதிற்கும் உள்ளவர்களாய் உற்சாகமான வார்த்தைகளால் அவர்களை தூக்கிவிட வேண்டும். பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் அவர் செய்த அதிசயங்களை பார்த்த பொழுது இயேசு செய்தல் இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று கள்ளர்களை விரட்டியது, மற்றொன்று சப்பாணிகளையும் குருடர்களையும் சுகப்படுத்தியது. அவர்கள் எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், ஒசன்னா என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். அப்படி தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை கண்டு கோபம் அடைந்தார்கள். ஏனென்றால் பாடகர்கள் தங்களுடைய ஆண்டவரை துதிக்கிறதை கண்டதினால் அவர்கள் கோபம் அடைந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் பாடகர்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். சங்கீதம் 8:2, குழந்தைகளுடைய வாயினாலும் பாடகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று வேதத்தில் எழுதியிருப்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். உண்மையில் நீங்கள் சங்கீதம் 8:8 பார்த்தால் நீங்கள் சுவராசியமான சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டு வசனத்தை வாசிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சென்று அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் சில பிரயோஜனமான சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உதாரணத்திற்கு இப்போது சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 21:11 அதற்கு இயேசு, குழந்தைகளுடைய வாயினாலும் பாடகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று சொன்னார். நாம் இப்போது சங்கீதம் 8:2 வசனத்தை பார்ப்போம். அது இங்கிருந்துதான் மேற்கோள் காட்டப்பட்ட வசனம். குழந்தைகள் மற்றும் பாடகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணி நீர் அல்லது அரண், ஒரு வலுவான பாதுகாப்பு சுவர். குழந்தைகள் மற்றும் பாடகர் வாயினால் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட, அவர்களுடைய கிரியையை நிறுத்த. ஆகவே இங்கே சங்கீதம் 8:2 நமது பகைவர்களை அடக்கவும் அவர்களை தோற்கடிப்பதற்கான பலனை குறித்தும் பேசுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், குழந்தைகள் பாடகர் வாயிலிருந்துதான் பகைவர்களை தோற்கடிப்பதற்கான பலன் புறப்பட்டு வரும். இயேசு சொன்னார், குழந்தைகளுடைய வாயினாலும் பாடகருடைய வாயினாலும் தேவனுக்கு துதி உண்டாகும் என்றார். இவைகள் இரண்டையும் தராசில் நிறுத்தி பார்த்தால் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். நீங்கள் தேவனை துதிப்பதன் மூலமாக சாத்தானை அடக்கவும் ஜெயம் கொள்ளவும் முடியும். இங்கே ஒரு வேத பகுதியோடு கூட மற்றொரு வேத பகுதியை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இதை இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இரண்டுமே பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்டதுதான். இயேசு துதிப்பதை தெரிந்து கொண்டார். இப்படித்தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் உங்களால் ஜெபிக்க முடியவில்லையோ அல்லது உங்கள் ஜெப வேளையில் உங்களை குறித்து பாரமாக நீங்கள் உணர்ந்தால் அல்லது நீங்கள் ஜெபிக்கும் போது தூக்கம் வருவதாக உணர்ந்தால் அல்லது பரலோகத்தோடு கூட தொடர்பு ஏற்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் முழங்கால் போட வேண்டாம். மாறாக எழுந்திருங்கள், மேலும் கீழுமாக நடந்து போங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை துதியுங்கள். நீங்கள் தேவனை துதிக்கும் போது பரலோகத்தை தொடர்பு கொள்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை பாரமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் துதியின் மூலம் தொடர்பு ஏற்படுத்திவிட்டால் சாத்தான் ஏற்படுத்தின தடை நீங்கும், பரலோகத்தோடு தொடர்பு உண்டாகும். அப்புறமாக நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த வழியில் தான் நாம் இதை செய்ய வேண்டும். ஆகவே இங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மேற்கோளை புதிய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒரு காரியத்தை இங்கே கற்றுக்கொண்டோம். இந்த தலைப்பிலே நான் புதிய ஏற்பாட்டில் தியானித்த பொழுது இப்படி அநேக உதாரணங்கள் இருப்பதை தெரிந்து கொண்டேன். அப்புறம் இயேசு அவர்களை விட்டு புறப்பட்டு பெத்தனியாவுக்கு போனார். மறுநாள் காலையிலே மத்தேயு 21:18 அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் இயேசு கற்பித்த யாவையும் நாம் புரிந்து கொள்ள இங்கே முயற்சி செய்கிறோம். துதியின் வல்லமையை இங்கே இயேசு நமக்கு போதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது வடியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேற ஒன்றையும் காணாமல் இங்கே இயேசுவின் மானிட தன்மையை பார்க்கிறோம். உண்மை என்னவென்றால் இங்கே அவர் பூரண மனுஷனாகத்தான் இருந்தார். இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது தேவனுக்குரிய எந்த ஒரு பலத்தையும் வல்லமையும் உபயோகிக்கவில்லை. அப்படி செய்ய அவரால் முடியும், ஆனால் அவரோ அப்படி செய்யவில்லை. அவர் அந்த வல்லமையை உபயோகப்படுத்த மறுத்து விட்டார். எனில் அதை அவர் தாமாகவே துறந்து விட்டார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் போது கோரீஸ்வரரை போல் இருந்தார். ஆனால் இந்த உலகம் எனும் குப்பத்திற்கு வந்த போது அந்த கிரெடிட் கார்டை அவர் உபயோகப்படுத்தவில்லை. எனில் எப்படி ஒரு தேவனாக இருந்து கொண்டு தம்முடைய சொந்த வல்லமை எதையும் உபயோகப்படுத்தாமல் வாழ முடியும் என்பதை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். ஆம், ஒருவேளை ஒரு கோடீஸ்வரர் இது போன்ற மேற்கத்திய தேசத்திலிருந்து நமது குப்பத்திற்கு வந்து ஒரு சிறிய வருமானத்தை வைத்துக் கொண்டு எப்படி எளிமையாக சுத்தமாக வாழ வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதிக்க விரும்பி ஒரு மாதத்திற்கு 1,000 ரூபாய் சம்பளத்தில் அவர் இங்கே வந்து வேலை செய்து 1,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு சம்பாதித்து எப்படி இந்த 1,000 ரூபாய் வைத்து இந்த சிறிய குடிசையிலே சுத்தமாக வாழ வேண்டும் என்று போதிப்பதைப் போலாகும். அவர் ஒரு கோடீஸ்வரர், ஆனால் அவர் சொல்கிறார், நான் என்னுடைய கிரெடிட் கார்டை உபயோகிக்க மாட்டேன் என்று. ஆம், எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறது, ஆனால் அதை உபயோகிக்க மாட்டேன். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். தனது பரலோக கிரெடிட் கார்டை அவர் ஒருபோதும் உபயோகிக்கவில்லை. முதலாவது நம்மை போல் ஒரு வரம்புடையவராய் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் நாம் களைப்படைவதைப் போல் அவரும் களைப்படைந்தார். நமக்கு பசிப்பதைப் போல் அவருக்கும் பசித்தது. பாவத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்கு உண்டாயிருக்கும் ஆசை மற்றும் ஆவல்கள் இருந்தது. அவர் இருந்தும் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் இந்த பூமியிலே மனுஷனாக ஜீவித்த போது அவர் மாம்சத்திலே வந்திருந்தும் ஆவியிலே சுத்தம் உள்ளவராக காணப்பட்டார். இதுதான் தெய்வ பக்தியின் ரகசியம் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த இந்த அத்தி மரத்தில் கனி உண்டா என்று பார்க்கும்படி அதன் அருகில் வந்ததாக பார்க்கிறோம். அதாவது அவர் தேவனாக ஒருவேளை தன்னுடைய வல்லமையை உபயோகித்திருந்தால், அவர் தேவனாக இருந்தபடியால் பூமியின் மறுபுறத்தில் இருந்து கொண்டு அல்லது அந்த மரத்திற்கு 1000 மைலுக்கு அப்பால் இருந்து மரத்தில் கனி ஏதாவது உண்டா என்று பார்த்திருப்பான். ஆனால் அவர் அதன் அருகில் வந்துதான் அதில் கனிகள் இல்லை, இலைகள் மட்டும்தான் உள்ளது என்று கண்டார். இப்படி சிறு சிறு காரியங்களில் அவர் நம்மை போல் 100% மனிதனாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுள் என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. இங்கே அவர் தேவனாக செயல்பட்டாரா? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே அவர் செயல்படுகிறார். ஒரு தீர்க்கதரிசியை வைத்து தேவனால் இதை செய்ய முடியும். இங்கே இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்த போது கூட அவர் தேவனாக செயல்படவில்லை. ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போதும் ஆராதனையை ஏற்றுக்கொள்கிற இடத்தில் மட்டுமே அவர் தேவனாக செயல்பட்டார். நீங்கள் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்கிற காரியத்தையும் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும் அந்த காரியத்தை மட்டும் நீக்கிவிடுங்கள். மற்றபடி அவர் செய்த மற்ற காரியங்கள் எல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி செய்யக்கூடிய காரியமே. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் மூலமாக தேவனால் செய்ய முடியும். அத்திமரம் பட்டு போயிற்று என்று வாசிக்கிறோம். சீஷர்கள் அதை கண்டு இயேசு சொன்னவுடன் இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பேசின உடனே அதன் வேர் பட்டு போயிருக்கும். ஆனால் அந்த மரம் தானாக பட்டு போவதற்கு 1 நாள் ஆயிற்று. ஏனென்றால் வேறொரு பாகத்தில் மறுநாளிலே சீஷர்கள் இந்த அத்தி மரம் எப்படி பட்டு போயிற்று என்று இயேசுவிடம் அவர்கள் கேட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னதாவது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றால் அத்தி மரத்திலிருந்து எந்த கனியும் கிடைக்காததால் இயேசு கோபப்பட்டாரா என்று சில ஜனங்கள் சிந்திப்பதுண்டு. இல்லை, இயேசு சாப்பாட்டிற்கு அடிமையாக இல்லை, இல்லவே இல்லை. தன்னுடைய சீடர்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதிக்க விரும்பினார். தம்முடைய சீஷர்களுக்கும் 2000 வருடங்கள் கழித்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசத்திற்குரிய பாடத்தை புகட்ட ஒரு அத்தி மரத்தை அவர் பட்டு போக செய்தது தகும். உங்களுக்கும் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மீது உங்களுக்கு அதிகாரம் உண்டாயிருக்கும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அத்தி மரத்தை சபித்து அதை பட்டு போக செய்தார். நீங்கள் ஒரு மலையை பார்த்ததை எவ்வளத்தை விட்டு பேர்ந்து போ என்று கூட நீங்கள் சொல்லலாம். மற்றொரு காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் அத்தி மரம் இஸ்ரவேலுக்கு சித்திரமாக இருக்கிறது. எப்படி புதிய ஏற்பாட்டிலே தாட்சி கொடி சபைக்கு ஒரு சித்திரமாக இருக்கிறதோ, அதே போலதான் பழைய ஏற்பாடு முழுவதும் அத்தி மரம் இஸ்ரவேலை குறிக்கும் ஒரு சித்திரமாக கூறப்பட்டிருக்கிறது. இங்கே அதன் அடையாளமாக இஸ்ரவேலிடத்தில் ஏதாவது கனி இருக்கிறதா என்று பார்க்கும்படியாக இயேசு அங்கே வந்தார். அப்படி என்றால் தேவனுடைய மகிமைக்காக ஆவிக்குரிய வாஞ்சையின் பசியமான கனி இருக்கிறதா என்றுதான் அவர் பார்த்தார். ஆனால் மாறாக அந்த இஸ்ரவேல் என்னும் அத்தி மரத்தில் அவர் எதை பார்த்தார்? அதிலே மதம் எனும் இலைகள் மற்றும் வெற்று மத சம்பிரதாயங்களும் பாரம்பரியங்கள் எனும் இலைகள் மட்டுமே கண்டார். ஆகவே அதை சபித்தார். ஜனங்களை தேவனை விட்டு பிரித்த அந்த மத அமைப்பை அவர் சபித்தார். உண்மையில் இன்றும் சபைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு மத அமைப்பையும் சபிக்கிறார். என்றால் இப்படி கனிகள் இல்லாமல் இலைகள் மட்டும் இருப்பது ஜனங்களை தேவனை விட்டு அது திசை திருப்ப செய்துவிடும். இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் இருக்கிறது. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் சபைகளுக்கு போவது, பாடல் பாடுவது, ஜெபிப்பது, பாடல்கள் பாடுவது, வேதம் வாசிக்கிறது, அநேக கிரியைகள் தான் இருக்கிறது. இப்படி சம்பிரதாயம் எடும் வெறும் நிலைகள் மட்டும்தான். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் கண்ணிகள் இல்லை, பாவத்தையும் ஜெயம் கொள்ளும் கண்ணிகள் இல்லை, பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளும் பரிசுத்திற்கான கண்ணிகள் இல்லை, ஒரு தெய்வ பக்தியில சமாதானமான குடும்ப வாழ்க்கை இல்லை, வீட்டிலே குழந்தைகள் தெய்வ பக்தியிலவராய் வளர்த்தெடுக்கப்படுவதற்கு எனும் இவையெல்லாம் அங்கு இல்லை. ஆனால் பாடல் பாடுவது, துதிப்பது என்ற வெட்டு கிரியைகள் தான் இருக்கிறது. அதையும் இயேசு இந்த நாட்களில் சபிக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்புறமாக மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு இப்படியாக சொன்னார், அதை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அத்தி மரத்திலிருந்து ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு 24:32 அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படி இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தனது இரண்டாவது வருகையை குறித்தும் அந்த வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்தில் சில அடையாளங்கள் காணப்படும் என்றும், அதில் ஒரு அடையாளம் விசேஷித்த அடையாளம் என்பது இஸ்ரவேல் தான். பட்டு போன அது இப்பொழுது மீண்டும் ஒரு தேசமாக உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே ரோமர்களால் ஆளுகை செய்யப்பட்டார்கள் என்று அவர்களுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தால் தெரியும். இயேசு அவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சுதந்திர தேசமாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவை நிராகரித்து சிலுவையில் அறைந்து 40 வருடங்களுக்கு பிற்பாடு தேவனால் அவர்கள் இந்த பூமியின் மீதெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த அத்திமரம் முழுவதும் பட்டு போயிற்று. அவர்கள் எப்பொழுது சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்களோ அப்பொழுது வேறு பட்டு போயிற்று. அது 40 வருடங்கள் கழித்து நிர்பணமாயிற்று. அவர்கள் பார்த்தபடி மறுநாளிலே பட்டு போன அந்த அத்திமரம் போல அவர்களும் பூமியின் மீதெங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அத்திமரத்தை கவனித்து பாருங்கள் என்று அவர் அப்புறம் சொன்னார். ஒரு நாளிலே அந்த அத்திமரத்திலிருந்து மீண்டுமாக இலைகள் தோன்றுவதை நீங்கள் பார்க்கலாம். கனிகள் இருக்காது, இருப்பினும் மீண்டும் இஸ்ரவேல் தனது தேசத்திற்கு வந்து ஒரு மதம் சார்ந்த தேசமாக மாறும். இயேசுவின் நாட்கள் இருந்தது போல ஒரு சுதந்திரமான தேசமாக மாறும். அது 1948 நிறைவேறியது. 1967 அவர்கள் எருசலேம் நகரத்தில் குடியேறினார்கள். இயேசு சொன்ன அடையாளங்கள் இவைகள்தான். அதுதான் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதற்கான அடையாளம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இயேசு இதை 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார். ஆகவே இந்த நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிற நாம், நம்முடைய வாழ்நாட்களில் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. தீர்க்க தரிசனத்தை குறித்ததான நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரியா இருக்கும் என்று சொன்னால் அதை இப்படித்தான் நாம் பார்ப்போம், புரிந்து கொள்வோம். அத்தி மரமானது இப்பொழுது துளிர்விட்டு இலைகள் வளர்ந்து வருகிறது. இயேசு அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்து பொறுத்தார். அதை அவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டார்கள். அது இஸ்ரவேலை குறித்ததான ஒரு ஓமை. 21:33 இயேசு தேவாலயத்திற்குள் வந்த பொழுது பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். இவர் ஏற்கனவே ஜனங்களை தேவாலயத்தை விட்டு விரட்டி அடித்தார் என்கிற காரியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவரை பார்த்து, என்ன அதிகாரத்தினால் இதை நீ செய்கிறீர் என்று கேட்டார்கள். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இதையெல்லாம் தேவாலயத்தில் செய்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதலாவதாக நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் தேவாலயத்தில் இருந்த இந்த பிரகாரத்தில் வியாபாரம் செய்வதற்கு ஏன் அனுமதித்தார்கள்? எனக்கு இப்படியாக தோன்றுகிறது, இந்த வியாபாரிகள் அதற்காக அந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் தாங்கள் இப்படி செய்வதற்கு அனுமதிப்பதற்காக நிறைய கமிஷன் பணம் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கமிஷன் வாங்காமல் அவர்களை அனுமதித்திருப்பார்கள் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இன்றும் கூட அநேக கிறிஸ்தவ சபைகள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்து அனுமதிக்காத ஒன்றை இவர்கள் அனுமதிப்பதற்கு பாஸ்டர்கள் பெற்றுக்கொள்வது கமிஷன் தான். அவர்கள் சம்பளத்தை பெற்றுக் கொள்கிற காரணத்தினால் இந்த பணக்காரர்களுக்கு விரோதமாக சபையிலே அவர்களுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இவர்கள் தான் இப்படிப்பட்ட பாஸ்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் அங்கே இயேசுவை போல் யாராவது ஒருவர் வருவது இந்த நாட்களில் அப்படி பார்ப்பது கடினம். அங்கே வந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு மறுத்துவிட்டு இதெல்லாம் பாபிலோன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. இயேசு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்துவிட்டார் என்றால் அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆகவே இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், யோவான் ஞானஸ்நானம் கொடுப்பது பரத்திலிருந்து வந்ததா அல்லது மனுஷர்கள் உண்டாயிற்றா? அதற்கு ஒரு தெளிவான பதில் உண்டு. பரத்திலிருந்து தான் உண்டாயிற்று என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்களோ யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாம் இப்படி சொன்னால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், அப்படி பதில் சொன்னால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகத்திலிருந்து வந்தது என்று நாம் சொன்னால் பின்னையே நீங்கள் யோவான் ஸ்நானனை விசுவாசிக்கவில்லை என்று இயேசு கேட்பார். ஏன் என்று சொன்னால் இந்த பரிசுகள் இந்த யோவான் ஸ்நானனை நிராகரித்து விட்டார்கள். அல்லது இந்த உலகத்திலிருந்து தான் வந்து என்று சொன்னால் ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக வந்து விடுவார்கள். ஏனென்றால் ஜனங்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் ஒரு தடுமாற்றமான சூழலில் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை, மாறாக அவர்கள் பொய் சொன்னார்கள். ஆனால் அது பரத்திலிருந்துதான் வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்று இருக்கும் அநேக பிரசங்கிகள் போல எங்களுக்கு தெரியாது என்று மிகவும் தந்திரமாக சொன்னார்கள். அவரிடத்திலே அவர் சொன்னார், ஆகவே நானும் இந்த அதிகாரத்தில் இதை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். இங்கே இயேசு எப்படி வாழ்ந்தார் எனும் வழியை கற்றுக்கொள்ள முடியும். ஜனங்கள் அவரிடத்தில் இப்படிப்பட்ட கடினமான கேள்விகளோடு கூட வந்த பொழுதெல்லாம் அது ஒரு நேர்மையான கேள்விதானா, அல்லது அவரை அவர்கள் கண்ணியில் அகப்படுத்த முயற்சிக்கிறார்களா என்பதை அவரால் பகுத்தறிய முடிந்தது. ஆகவே யாரெல்லாம் தேவனுக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாகவோ, தேவ ஊழியராகவோ, அல்லது பிரசங்கியாகவோ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் கடினமான கேள்விகளோடு ஜனங்கள் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பதில்களால் அவர்கள் வலையில் அகப்பட வைக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனை தேடி, ஆண்டவரே நான் இவர்களுக்கு என்ன பதில் கொடுக்கட்டும் என்பதற்கான வார்த்தை நீ தாரும் என்று கேட்க வேண்டும். இப்படியாகத்தான் இயேசு வாழ்ந்தார். அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிதாவோடு கூட தொடர்புடையவராக வாழ்ந்து வந்தார். ஆகவேதான் ஒவ்வொருவரிடத்திலும் சரியாக என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். யாரோடு எப்படி பேச வேண்டும் எனும் சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு அவர் வாழவில்லை. நாமும் அப்படி சட்ட திட்டங்களோடு வாழக்கூடாது. நாம் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தினால்தான் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் இயேசுவுக்கு இருந்த ஞானமும் பகுத்தறிவும் நமக்கு இருக்கும். ஏனென்றால் இந்த பூமியில் வந்து அவருடைய பூமிக்குரிய சரீரத்தில் குடியிருந்த அதே பரிசுத்தாவியானவர் தான் இன்று நமக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். பெந்தகோஸ்து நாளில் இருந்த அதே பரிசுத்தாவியானவர் 33.5 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வாசமாயிருந்த அதே பரிசுத்தாவியானவர் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் வந்து வாசமாயிருக்க முடியும். ஆகவேதான் நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியை பாவத்திற்கு உணர்வுள்ளதாகவும், நம்மை நாமே பரிசுத்தமாகவும் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக எளிதாக புரண்டு ஓட முடியும். நம்முடைய சிந்தையும் மிகவும் உணர்வுள்ளதாகவும் கூறாகவும் இருக்க முடியும். பாவத்தினால் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் அநேக வஞ்சகத்தின் ஆவிகள் கிறிஸ்தவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற மத்தியில் தேவனுக்கென்று தேவனை உண்மையாக சேவிக்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு இதுதான் ஒரே வழி. அப்புறமாக இயேசு மத்தேயு 21:28 நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகின பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவர்களில் எவன் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரர்களும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இதை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். தேவன் யாரிடத்தில் முதலாவது வருகிறாரோ அவர்கள் அவரை நிராகரித்து விடுகிறார்கள். அவர் யூத ஜனங்களிடத்தில் முதலாவது வந்தார், அவர்களோ அவரை நிராகரித்து விட்டார்கள். பின்பு அவர் புறஞ்சாதிகளிடத்தில் போனார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இதைத்தான் இங்கே அவர் சொல்ல முயற்சிக்கிறார். இங்கே மிகவும் மத மார்க்கமாக இருக்கிற ஜனங்கள் தேவன் தங்களை மட்டும்தான் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறார்கள். இதே தவறை இன்று இருக்கிற அநேக கிறிஸ்தவ குழுக்களும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாமும் இப்படி இருந்துவிட முடியும். தேவன் நம்மை உபயோகப்படுத்தின காரணத்தினாலும், அல்லது மற்றவர்களுக்கு தெரியாத சில சத்தியங்களை நம் மூலமாக மீண்டும் நிலைநிறுத்திய காரணத்தினாலும், அல்லது இப்படி தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறதுனாலும், ஏதோ நாம் தான் தேவனுக்கு விசேஷமான ஜனங்கள் என்பதை போல் நாம் சிந்திக்க முடியும். நம்மை மட்டும்தான் உபயோகிப்பார் என்பதை போல் நாம் சிந்தித்து பாவத்திற்கு விரோதமான நம்முடைய குணாதிசயத்தில் நாம் மிகவும் அஜாக்கிரதையாக இருந்து விடுவோம். இது ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு விட்டாலே போதும், எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிற ஜனங்களை குறித்ததான சித்திரமாக இருக்கிறது. இந்த மகனைப் போலதான், போ என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பார் என்று சொன்னால் சரி நிச்சயமாக போகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களோ செய்ய மாட்டார்கள். அதன் அர்த்தம் அவர்கள் கர்த்தாவே இதயத்தில் வாரும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் கீழ்ப்படிவதில்லை. மாறாக எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் வேறு சிலரோ ஆரம்பத்தில் பெரிதாக ஒன்று பிரதியுத்தரம் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் பின்னதாக மனம் திரும்பியிருப்பார்கள். அவர்கள் மனம் திரும்பினதுதான் முக்கியமான காரியம். அந்த மனம் திரும்புதல் அவர்களை ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறது. அப்படி அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்படித்தான் ஆண்டவர் கேட்கிறார், இங்கே யார் தேவனுடைய சித்தத்தை செய்தது? இந்த இரண்டாம் வகையினர்தான். அப்பொழுது இயேசு வேதத்தை நன்கு அறிந்திருந்த இந்த மதவாதிகளிடத்திலே சொன்னதாவது, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். எப்பொழுதும் வேதத்தை பிரசங்கிக்கிற மதவாதிகளே, உங்களுக்கு முன்னே கோணலானவர்களும் ஏமாற்றுபவர்களும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் தான் இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவ சபைகளில் பிரசங்கிக்கப்பட வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் உரக்க சொல்ல வேண்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் தொடரலாம்.